சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம்.
உயிர் நோக்கு 41வது வகுப்பிற்கு நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.
இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் இணைந்து வேண்டுகிறேன். நமது ஞான குருவாகிய நைகண்ட தேவர் திருவடிகளை நெஞ்சிருத்தி போற்றுகிறேன். உண்மை விளக்கம் என்கின்ற இந்த நூலினோடு நமக்கு தத்துவ ஞானத்தை உருவாக்குகிற மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளை மேல் சூட்டி உவக்கின்றேன். இந்நூலுக்கு எளிமையான உரை செய்து நமக்கு வழிகாட்டி நிற்கக்கூடிய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களுக்கு அவருடைய பணிவார்ந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பழமையான தொகுப்புரையோடு இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று கருதுகிறேன். பிராப்பகலற்ற இடம் என்று ஒரு இடத்தை அவர் பாடலிலே குறித்து அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். கேவல நிலையை இரவென்றும் சகல நிலையை பகலென்றும் சொல்லி அந்த தொடருக்கு விளக்கம் சொல்கிறார்கள். கேவல நிலையிலே உயிர் ஒன்றும் அறியாத நிலையுற்று இருக்கிறபடியால் அது இரவோடு ஒப்பிடப்படுகிறது. சகல நிலையிலே ஓரளவு அது ஒளிபெறுகிற காரணத்தினாலே அது பகலோடு ஒப்பிடப்படுகிறது. உண்மையிலே கேவலம் இருள் சுத்தம் ஒளி என்றுதான் பேச வேண்டும் என்பது பற்றி நான் போன வகுப்பிலே சொன்ன ஞாபகம். ஆனால் இங்கே ஒப்பீட்டிலே கேவலமும் சகலமும் ஒளியும் இருளுமாக நமக்கு ஒமிக்கப்படுகின்றன. கேவலத்திலே உயிர் அறிவற்ற முடமாக இருக்கிறது, இங்கே ஓரளவு அறிவு பெறுகிறது. புறப்புலன்களினுடைய சார்பு என்பது உயிருக்கு ஒன்று, சிவத்தினுடைய சார்பு என்பது இன்னொன்று. இந்த ரெண்டையும் வைத்துக் கொண்டு சில கேள்விகள் எழுப்புகிறார்கள். இந்த புலன்கள் சார்ந்த சார்பு வந்தால் சிவச்சார்பு மறைந்து விடுகிறது, சிவச்சார்பு வந்தால் புலச்சார்பு மறைந்து விடுகிறது. ஆகவே இறைவனை அடைவதற்கான தேடுதலிலே முதலிலே இந்த புலன்கள் முதலியவற்றினுடைய சார்பற்றாலே சிவ அருள் கிடைக்கும் என்பதை அவர் நமக்கு விளக்கப்படுத்தினார். இங்கேதான் அந்த நேற்று நாங்கள் விட்டு போன கேள்வியை கேட்கிறார். அதாவது புலன்கள் முதலியவற்றினுடைய சார்பு அற்றுப்போவது என்பது நாங்கள் முன்னே எப்படி படித்திருக்கிறோம் என்றால் உயிரினுடைய கேவல நிலை என்று படித்திருக்கிறோம். அந்த கேவல நிலை ஆதியிலே ஏற்படுகிற கேவல நிலை என்பது ஒன்று, சகல நிலையிலேயே கேவல நிலை என்ற ஒன்று உருவாகிறது. கீழாபத்தையிலே அதீதத்துக்கு போகிற பொழுது கிட்டத்தட்ட பழைய அந்த பாடான நிலையை ஆன்மா உறும் என்று படைத்தோம். ஆகவே புலன்கள் நீங்க, நான் சொல்வது கீழாபத்தையை வைத்துக் கொண்டு பொழுது இந்த சொற்பிரயோகங்கள் விளங்கும் என்று நினைக்கிறேன். கீழாபத்தை என்பது கருவிகள் குன்றி குன்றி மூலாதாரத்திலே போய் ஒரே ஒரு குருடனாக மட்டுமே நிற்கிற இடம். பிறகு மத்தியாவத்தையிலேயும் அது நிகழும், அப்பப்போ நிகழும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அது புரிய துரியாதீத நிலை திடீரென ஏற்படும். சுத்தாவத்தையிலே அது மேல்நிலையிலே ஏற்படும் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், புலன்களினுடைய சார்பற்றால் உயிர் இறைச்சார்பு அடையும் என்று சொன்னார்களே, புலனுடைய சார்பு அறுவதைத்தானே நாங்கள் உயிரினுடைய கேவல நிலை என்று சொல்கிறோம். புலன்கள் அற்று போனால் உயிர் அறியும் தன்மையை அற்று போகிறது. அந்த நேரத்திலே அது எப்படி இறைத்தன்மையை உணர முடியும்? அது கேவல நிலை உற்றிருக்கக்கூடிய நிலையிலே புலன்களுடைய சார்பற்று அறுவது என்பது புலன்களுடைய தொடர் வருகிறது என்று நாங்கள் படித்து வைத்திருக்கிறோமே. புலன்களுடைய தொடர் பெற்றால் இறை உணர்வை அதை எப்படி பெறலாம் என்பது வினா. அந்த வினாவுக்கு பதில் சொல்ல போகிறார்.
அங்கனமாக உயிர் கருவிகளை நீங்கினால் திருவருட்சார்பை பெறும் என்று கூறுவது எவ்வாறு பொருந்தும் என்பதே அவ்வையம். ஓர் உண்மையை தெரிந்து கொண்டால் இவ்வையம் நீங்கிவிடும். கருவிகள் சோர்வுற்று செயல்படாமல் மடங்கி தாமாகவே நீங்கும் பொழுதுதான் உயிருக்கு அறியாமை உண்டாகும். அவ்வாறின்றி கருவிகள் நன்கு செயல்படும் பொழுது அவை நாமல்ல நமக்கு வேறானவை என்று கண்டு நீங்கினால் அவற்றின் வசப்படாது நின்றால் உயிர் திருவருளை சேர்ந்துவிடும். இங்ஙனம் கருவிகளையும் அவற்றால் வரும் புலன் உணர்வுகளையும் நீங்கி உயிர் திருவருளை சேர்ந்து நிற்றலையே இரவு பகல் அற்ற இடத்தில் இருப்பதாக நூல்கள் கூறும். திருவருட் சார்பு இரவு பகலற்ற இடமாதல் எப்படி என்பதை நோக்குவோம்.
விடத்தையும் ஒரு தரம் பார்த்து கொண்டு போவோம். அதாவது எங்களுடைய வினாவுக்கு விடை, உடன்களினுடைய சார்பற்றால் கேவல நிலை அல்லவா வரும், அந்த நேரம் எப்படி சுத்த நிலையை அடைய முடியும் என்ற கேள்விக்கு இவர்கள் சொல்கிறார்கள். அது அந்த இடத்தை திருப்பி வாசியுங்கள்.
ஓர் உண்மையை தெரிந்து கொண்டால் இவ்வையம் நீங்கிவிடும். கருவிகள் சோர்வுற்று செயல்படாமல் மடங்கி தாமாகவே நீங்கும் பொழுதுதான் உயிருக்கு அறியாமை உண்டாகும். அவ்வாறின்றி கருவிகள் நன்கு செயல்படும் பொழுது அவை நாமல்ல நமக்கு வேறானவை என்று கண்டு நீங்கினால் அவற்றின் வசப்படாது நின்றால் உயிர் திருவருளை சேர்ந்துவிடும்.
அதாவது இதுல இந்த உரையில இருந்து நாம் இன்னமும் ஒரு படி மேலே ஏறி விளங்க வேண்டிய ஒரு இடம் இந்த இடம். அது என்னவென்றால், கேவல நிலையிலே உயிர் ஒன்றும் அறியாமல் இருக்கிறது என்பது நாம் முன்கற்ற கல்வி. ஆனால் சுத்த நிலையிலேயும் உயிருக்கு கருவிகளுடைய தொடர்பு இல்லாமல் போகிறது என்று படிக்கிறோமே, அப்படியானால் அதுவும் கேவல நிலை அல்லவா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், தான் கேள்வி. அதற்கு இவர் விடை சொல்லுகிறார் என்றால், நாங்கள் சாதாரணமான கேவல நிலை என்று சொல்லுகிற போது சகலத்தில் கேவலம் என்று ஒன்று வருகிறது அல்லவா, அந்த கேவலத்தில் என்ன ஆகிறது என்றால் புலன்கள் சோர்வுற்று அடங்கிக் கொண்டு போகின்றன. 35 கருவி, 25 கருவி, 3 கருவி, 2 கருவி, 1 என்று கருவிகள் மெல்ல மெல்ல சோர்விட்டு அழைப்பு நீங்குவதற்காக ஒடுங்கி கொண்டு போகிற நேரத்திலே ஒன்றும் தெரியாது என்பது சரி. ஆனால் சிவச்சார்பு அடைகிற அந்த சுத்த நிலையிலே புலன்களை விளங்கி கொண்டு அதிலே இருந்து உயிர் தானாக விலகுகிறது. அங்கே சோர்விட்டு விலகுகிறது, இங்கே தானாக விலகுகிறது. ஆகவே இந்த நிலையையும் அந்த நிலையையும் ஒப்பிடக்கூடாது என்கிறார் ஆசிரியர். இது ஒன்று. இரண்டாவது, இந்த சுத்த நிலை என்பது ஆன்மாவினுடைய, அதைத்தான் நான் இப்ப இந்த இடத்துல நான் இதற்கு மேலாக நாங்கள் விளங்க வேண்டிய இடம் என்று சொன்னேன். சுத்த நிலை என்பது ஆன்மாவினுடைய அறிவு வெளிப்பட்ட நிலை. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மாவுக்கு ஏன் கருவிகள் தேவைப்படுகின்றன என்றால், ஆன்மாவுக்கு அறிவு கூறுவதற்கு கருவிகள் ஏன் தேவைப்படுகின்றன என்றால், ஆணவம் அதை மறைத்து நிற்கிறது. ஆன்மாவினுடைய அறிவை வியாபக அறிவை மறைத்து நிற்கிறபடியால் தான் கருவிகளோடு ஆன்மா சிற்றறிவு பெறுகிறது. சுத்த நிலை அடைகிற அந்த எல்லையிலே இந்த ஆன்மாவினுடைய வியாபக அறிவு பழையபடி பிரவாகிக்கிறது. அப்படி பிரவாகிக்கிற பொழுது கருவிகளினுடைய தேவை ஆன்மாவுக்கு இல்லாமல் போகிறது என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அங்கே கருவிகள் ஒடுங்கின உடனே ஆன்மா மூடமாவதற்கு காரணம் அதனுடைய சுய அறிவு பிரவாகிப்பதில்லை, பிரவாகிக்க முடிவதில்லை. அதனாலே அது மூடப்படுகிறது. மூடப்படுகிறது என்றால் மூடத்தன்மை பெறுகிறது. இங்கே இறைவனை நோக்கின நகர்விலே அதனுடைய இயல்பான அந்த வியாபக அறிவு தோன்றிவிட்டபடியால் அதற்கு கருவிகள் தேவையில்லாமல் போகிறது. இதை நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் என்றால், யோக காட்சி என்று ஒன்றை படித்தோம் அல்லவா. யோக காட்சியிலே ஆன்மா தன்னறிவை வியாபகம் பண்ண செய்து மற்றவற்றை எல்லாம் அறிகிறது. கருவித்துணை இல்லாமல் அறிகிற அந்த காட்சியை தான் யோக காட்சி என்றோம். கிட்டத்தட்ட அதையொத்த காட்சியாகத்தான் இருக்க போகிறது. அதாவது இறைவனை அணுகுகிற பொழுது ஆன்மா தன் சுய அறிவு வெளிப்படுவதன் காரணத்தினாலே பொறிகள் தேவையில்லாமலே அது அறியும் தன்மை பெற்றுக் கொள்கிறபடியால் அந்த இடத்திலே அது கருவிகள் அற்று போனாலும் மூடத்தன்மையை பெறாமல் கேவல நிலையை உறாமல் தெளிவுறும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இங்ஙனம் கருவிகளையும் அவற்றால் வரும் புலன் உணர்வுகளையும் நீங்கி உயிர் திருவருளை சேர்ந்து நிற்றலையே இரவு பகல் அற்ற இடத்தில் இருப்பதாக நூல்கள் கூறும். திருவருட்சார்பு இரவு பகல் அற்ற இடமாதல் எப்படி என்பதை நோக்குவோம். உயிர் திருவருள் ஒளியில் நிற்கும் போது அறியாமையாகிய கேவலம் எப்படி தலை காட்டும்? ஆகவே அஃது இரவு என்பது நீங்கிய இடமாகிறது. அதுகாலை கருவிகள் செயல்பட்டு சித்தறிவை தருமாயினும் திருவருளால் வியாபக அறிவு விளங்கிய பிற்பாடு அச்சித்தறிவு என்ன பயனை செய்யும்? எல்லாவற்றையும் விளங்க காட்டும் சூரிய ஒளி வந்த பின்னர் எரிகின்ற விளக்கின் சுடர் போன்றது அச்சித்தறிவு எனலாம். உயிர் பேரறிவாகிய திருவருள் ஒளியில் நிற்கும் பொழுது சித்தறிவாகிய சகலம் எப்படி தலை காட்டும்? ஆகவே அது பகல் என்பது நீங்கிய இடமாகிறது.
இருளும் இல்லை பகலும் இல்லை என்பதை உரையாசிரியர் விளக்கம் செய்கிறார். அதை திருப்பி ஒரு தரம் படியுங்கள்.
உயிர் திருவருள் ஒளியில் நிற்கும் பொழுது அறியாமையாகிய கேவலம் எப்படி தலை காட்டும்? ஆகவே அஃது இரவு என்பது நீங்கிய இடமாகிறது.
இந்த இடத்திலே நான் முதல் சொன்னதை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். இங்கே பகல் என்பதை சுத்த நிலையோடு ஒப்பிடுகிறார். முன்னே நாங்கள் படிக்கிற பொழுது சகல நிலையை பகல் என்று சொன்னார். நான் அதை அந்த இடத்திலே உங்களுக்கு சொன்னேன். உண்மையிலே சுத்தம் என்பதுதான் உண்மையான பகல். அங்கே இருள் பகல் என்கிற பொழுது முதல் நிலையிலே அவர் விளக்கப்படுத்துகிற பொழுது கேவலத்தை இருள் என்றும் சகலத்தை ஒளி என்றும் சொன்னார். இங்கே நீங்கள் கவனித்தால் தெரியும், பழையபடி சுத்த நிலையை ஒளி என்கிறார். சுத்த நிலைதான் உண்மையான ஒளி. உண்மையான ஒளி சுத்த நிலையிலே இறைப்பிரவாகம் ஏற்பட்ட பிறகு அந்த இடத்திலே ஆணவமாகிய இருள் வெளிப்பட்டு நிற்க வாய்ப்பே இல்லை. ஆகவே அங்கே இருள் இல்லாமல் போகிறது என்பது முதல் செய்தி. நாம் எதை விளங்க முற்படுகிறோம் என்பதை முதல் மனதுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். இருளும் இல்லை ஒளியும் இல்லை என்பதை விளங்க முற்படுகிறோம். இருள் இல்லை என்பதற்கான நியாயத்தை சொல்லிவிட்டார். ஏனென்றால் இறைவனுடைய ஒளிப்பிரவாகத்துக்குள்ளே போன பிறகு அங்கே இருள் நிற்க வாய்ப்பில்லை. ஆகவே அங்கே இருள் இல்லாத நிலை தோன்றிவிடும். இனி திரும்ப கேள்வி வருகிறது, ஒளி இல்லாமலும் போகிறது என்கிறார்களே, அப்படியானால் என்ன என்பதற்கு விளக்கம் சொல்ல போகிறார். படிங்க.
அதுகாலை கருவிகள் செயல்பட்டு சிற்றறிவை தருவாயினும் திருவருளால் வியாபக அறிவு விளங்கிய பிற்பாடு அச்சிற்றறிவு என்ன பயனை செய்யும்? எல்லாவற்றையும் விளங்க காட்டும் சூரிய ஒளி வந்த பின்னர் எரிகின்ற விளக்கின் சுடர் போன்றது அச்சித்தறிவு எனலாம். உயிர் பேரறிவாகிய திருவருள் ஒளியில் நிற்கும் பொழுது சித்தறிவாகிய சகலம் எப்படி தலை காட்டும்? ஆகவே
இதிலே நமக்கு நாம் தெளிவாக நின்று இந்த பொருளை விளங்க வேண்டும். முன்னம் ஒளி என்று சொன்னது சுத்த நிலையை, சுத்த நிலையை ஒளி என்று சொன்னார். அங்கே இறை ஒளி வந்துவிடும். ஆகவே இருள் நில்லாது. இதை நாம் புரிந்து கொண்டோம். இப்பொழுது ஒளி நில்லாது என்கிற பொழுது பழையபடி சகல நிலைக்கு வருகிறார். சகல நிலையிலே நமக்கு சிற்றறிவாகிய ஒளி உண்டு, மாயை தருகக்கூடிய ஒளி உண்டு. அந்த ஒளி இறையொளி வந்த பிறகு அந்த ஒளியும் தேவையில்லாமல் போகிறது. அதாவது விளக்கேற்றி வைத்திருக்கிறோம், இருள் நீக்க விளக்கேற்றி வைத்திருக்கிறோம். அந்த நேரம் எங்களுக்கு அது ஒளி. சூரிய ஒளி வந்து விட்டால் அந்த விளக்கொளி தேவையில்லாமல் போகிறது. அதை நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லவா? ஆகவே இங்கே அவர் அந்த ஒப்பீட்டை, முதல் ஒப்பீடு அல்ல இது, இது அடுத்த ஒப்பீடு என்ன செய்கிறார்? சகல நிலையிலே வந்ததாகி அந்த ஒளி சுத்த நிலை ஒளி வந்த பிறகு அந்த ஒளியும் தேவையில்லாமல் போகிறது. அங்கே ஒளியும் மற்ற நிலை உண்டாகிறது. இருளற்றது ஒளியற்றது என்பதையும் ஒரு நிலையிலே வைத்து அவர் பேசவில்லை. இருளற்றது என்று சொல்கிற பொழுது இறை ஒளி உண்டான உடனே ஆணவ இருள் நீங்குகிறது. ஆகவே இருளற்றது. ஒளியற்றது என்று சொல்கிற பொழுது சகல நிலையிலே மாயை தந்த ஒளி இறை ஒளி வந்த உடனே இல்லாமல் போகிறது. ஆகவே ஒளியற்றது. இருளற்றது ஒளியற்றது என்பதை இவ்வாறு விளங்க வேண்டும் என்கிறார் நூலாசிரியர்.
ஆகவே அது பகல் என்பது நீங்கிய இடமாகிறது. இவ்வாறு திருவருள் ஞானத்தால் உயிர்க்கு அறியாமையும் சிற்றறிவும் நீங்கி விடுதலால் திருவருட்சார்பு இரவு பகலற்ற இடம் என கூறப்படுகிறது.
அறியாமை இருள், சிற்றறிவு ஒளி. அதை நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரெண்டும் ஒன்றை ஒன்றை சொல்லவில்லை. அங்கே அறியாமை இருள் நீங்கப்படுகிற பொழுது ஒளி என்று சொல்லப்படுவது இறை ஒளியை. இங்கே ஒளி நீங்குகிறது என்று சொல்லப்படுகிற பொழுது ஒளி என்று சொல்ல வருது சகலத்தில் ஏற்பட்ட மாயையினாலே ஏற்பட்ட ஒளியை. ஆகவே ஒளியும் நீங்குகிறது இருள் நீங்குகிறது என்ற அந்த வார்த்தையை இப்படி விளங்க வேண்டும் என்கிறார் உரையாசன்.
இவ்வாறு திருவருள் ஞானத்தால் உயிர்க்கு அறியாமையும் சித்தறிவும் நீங்கி விடுதலால் திருவருட் சார்பு இரவு பகலற்ற இடம் என கூறப்படுகிறது. இதனையே இச்செய்யுள் ராப்பகலற்ற இன்பத்தே என குறிப்பிடுகிறது.
இதற்கு நான் எப்பவும் இவர் அடிப்படையிலே தத்துவ ஞான அடிப்படையிலே படித்த படிப்பின் அடிப்படையிலே விளக்கம் செய்தார். நான் எப்பொழுதுமே இதை எப்படி நினைப்பேன் என்றால் இருளும் ஒளியும் அற்ற நிலை என்றால் நம் புத்தியாலே விளங்க முடியாத ஒரு நிலை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் இங்கே நீங்கள் அந்த ஒப்பீட்டையே பார்க்கலாம். முதலிலே சிவ ஒளியையும் ஆணவ இருளையும் சொன்னார். பிறகு சித்தறிவாகிய ஒளியையும் சிவ ஒளியையும் சொல்லுகிறார். இது தத்துவமாக விளங்குவதற்கு சரி. புத்தியாலே நாம் இந்த இருளும் ஒளியும் மற்ற இடத்தை விளங்கிவிட்டோம் என்று சொல்வது சிவத்தை விளங்கிவிட்டோம் என்று சொல்வதற்கு ஒப்பானது. அதனாலே எனக்கு இது என்னுடைய சொந்த அபிப்பிராயம், தவறாகவும் இருக்கலாம். இருளும் ஒளியும் மற்ற இடம் என்கின்ற பொழுது உன்னாலே புரிந்து கொள்ள முடியாது. உன் புத்திக்கு அகப்படாத இடம் என்பதை புரிந்து கொள் என்பதைத்தான் உண்மையான விளக்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது பற்றி நீங்களும் சிந்தித்துக் கொள்ளலாம். இனி மேலே போவோம்.
இருள் நீக்கமும் இன்பத் தோற்றமும் மேற்கூறியவாறு உலக வாழ்வில் உள்ள போதே திருவருளில் அழிந்து நிற்கும் நிலை துரிய அருள்நிலை எனப்படும். இந்நிலை முதல்வனது அருளை சேர்ந்த நிலையே தவிர முதல்வனை சேர்ந்த நிலையாகாது. இதற்கு ஒரு ஓமை கூறுவோம். கண் விளக்குளியோடு கூடி அதனால் தன்னிடத்தில் உள்ள இருள் நீங்க பெறுகிறது. அந்நிலையில் கண் விளக்குளியை கண்டதே அன்றி விளக்குளிக்கு முதலாய் உள்ள விளக்கை கண்டது ஆகாது. கண் முதலில் கண்ட விளக்கொளி வழியாக பின்னர் விளக்கை நோக்கி காணும் போதே அது விளக்கை கண்ட காட்சியாகிறது. அதுபோல உயிர் திருவருளோடு கூடிய நிலையில் அது திருவருளை கண்ட காட்சியே தவிர திருவருளுக்கு முதலாகிய சிவத்தை கண்ட காட்சியாகாது. உயிர் முதலில் கண்ட திருவருள் வழியாக பின்னர் சிவத்தை நோக்கி காணும் பொழுதே அது சிவத்தை கண்ட காட்சியாகிறது. கண் மேற்கூறியவாறு உலக வாழ்வில் உள்ள போதே திருவருளில் அழுந்திருக்கும் நிலை துரிய அருள் நிலை எனப்படும்.
அதாவது ரெண்டு நிலையை சொல்லுகிறார். உலக வாழ்வில் நின்று கொண்டு திருவருளில் மூழ்குவது, உலக வாழ்வை முற்றாக விட்டு திருவருளில் மூழ்குவது. இது இவை இரண்டு நிலையும் எப்படி விளங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், இந்த உலக வாழ்வில் நின்று கொண்டு அதற்குள்ளே நாம் மூழ்குவது என்பதற்கு அவர் ஒரு உவமை சொல்லுகிறார். இப்பொழுது ஒரு விளக்கேற்றி வைக்கிறோம். விளக்கினுடைய ஒளி தெரிகிறது நமக்கு. முதல் விளக்கேற்றின உடனே அதனுடைய ஒளிதான் நமக்கு தெரிகிறது. பின்னாலே அந்த ஒளியை கொண்டு அந்த ஒளியை தருகிற விளக்கையும் காணுகிறோம். இந்த இந்த இடத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு விளக்கை ஏற்ற உடனே அந்த விளக்கினுடைய ஒளி நமக்கு காட்சிப்படுகிறது. பிறகு அந்த விளக்கு தந்த ஒளியை வைத்துக்கொண்டு அதை தருகிற விளக்கையும் காணுகிறோம். அதுபோல உலக வாழ்க்கையில் பற்றற்று நிற்கிற பொழுது நாம் அந்த இறை ஒளியோடு அனுபவப்படுகிறோம். அது உலக வாழ்க்கையில் பற்றற்று நிற்கிற பொழுது ஏற்படுகிற நிலை. பிறகு இந்த உலக வாழ்க்கையை துறந்தப்படுகிற ஏற்படுகிற நிலை என்றால் அது எதை ஒப்பது என்று கேட்டால், இறை ஒளியை முதலிலே அனுபவித்தோம், பிறகு இறை ஒளியை வைத்து சிவத்தை அனுபவிக்கலாம் என்று இந்த ரெண்டு பிரிவையும் காட்டுகிறார். இப்பொழுது வாசியுங்கள்.